గౌరంగ ఆల్గోరిశిల ప్రభువా ఓం అజ్ఞాంతి మిరాందస్య జ్ఞానాంజన చలాగయ సత్సరో మిలితమేన తస్మై శ్రీ గురువే నమః. శ్రీ చైతన్య మనోవీష్టం స్థాపితం మేన భూతలే స్వయం రూప గదామయ్యం దదాతిం సబదాంతికం వందేగం శ్రీ గురు శ్రీయుత పదకమలం శ్రీగరో వైష్ణవాంచ శ్రీరూపాం సాగ్రజాదం సగగణరఘునాథం తాం సజీవం సాత్వైదం సావతూదం పరిజన సగితం కృష్ణ చైతన్యదేవం శ్రీరాధా కృష్ణపాదా సగగణ లలిత శ్రీ విశాఖాం చ. నమో విష్ణుపాదాయ కృష్ణ ప్రేష్టాయ భూతలే శ్రీమదే భక్తివేదాంత స్వామి నిధి నామినే నమస్తే సరస్వతి దేవే గౌరవాణి ప్రచారిణే నిర్విశేష శూన్యవాది పాశ్చాత్య దేశతారిణే జయ శ్రీకృష్ణ చైతన్య ప్రభు నిత్యానంద శ్రీ అద్వైత గదాధర శ్రీవాసాది గౌరభక్తవృంద హరే కృష్ణ 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 హరే 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 రామ 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 హరే 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 కృష్ణ. இந்த இனிமையான காலை பொழுதுல நம்ம எல்லாரும் இந்த அற்புதமான பூரி கஷேத்திரத்துல தாமத்துல ஒன்று சேர்ந்திருக்கோம். இங்கே இந்த யாத்திரை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுருக்கு. பக்தர்களுடைய உற்சாகத்தினாலையும் பகவத் தரிசன பக்தர்களுடைய ஏற்பாட்டின் பேர்லையும் அவங்களுடைய முழு ஈடுபாட்டினுடையும் இந்த யாத்திரையானது வந்து ரொம்ப விமர்சையாக நடந்துட்டுருக்கு. அதில் எனக்கும் இந்த மாதிரி ஒரு சேவையை கொடுத்ததுக்கு என்னை புனிதப்படுத்தியதுக்கு நான் எல்லாருக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. இந்த யாத்திரைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே பகவான் ஜெகநாதருடைய ஆசீர்வாதத்தை பெறணும், சைத்தன்ய மகாத்துடைய கருணை பெற்று அவங்க எல்லாருமே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்ற அடையணும்னு சொல்லி நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நம்ம எல்லாம் ஒருக்கா கூடி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்போம்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே.
கடந்த சில தினங்களா நம்ம சைத்தன்ய மகாபிரபு லீலைகள் செய்த இடங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருந்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு வந்து சைத்தன்ய மகாபிரபு எப்படி இந்த பூரியில பிரவேசிச்சார், ஜெகநாத் பூரிக்குள் எப்படி வந்தார் நுழைந்தார் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்கலான் இருக்கோம். சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளை வந்து சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய பாகவதங்கிறது விருந்தாவனதாஸ் தாக்கூரர், விருந்தாவனதாஸ் தாக்கூரர் வந்து அதாவது கிருஷ்ணரோட லீலையில யாரெல்லாம் பகவானுடைய லீலைகளை பங்கெடுத்துட்டாங்களோ அவங்க எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையில வருவாங்க. இப்ப கிருஷ்ணரோட லீலையில ஸ்ரீமத் பாகவதம் கொடுத்தவர் யாரு? கிருஷ்ணரோட லீலைகள் வந்து பாகவதமாக கொடுத்தது வியாசதேவர். அந்த வியாசதேவர் தான் விருந்தாவனதாஸ் தாக்கூரரா சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளை சைத்தன்ய பாகவதம்னு கொடுத்திருக்கார். அதாவது பகவான் கிருஷ்ணருடைய லீலையில பங்கு கொண்ட ஓரொரு பக்தர்களும் பகவானுடைய சகாக்களும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையிலும் வந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல கௌர கனோ தேச தீபிகா அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த கௌர கனோ தேச தீபிகாங்கிற புஸ்தகத்துல சாஸ்திரத்துல கவிகர்ண பூர்ணான ஒரு ஆச்சாரியர், அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர். அவர் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய அனுகிரகத்தினால சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால கிருஷ்ணருடைய லீலையில யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையில யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு மேற்கோள் காமிச்சு கொடுத்திருக்காங்க கவிகர்ண பூர்ணான்ற ஆச்சாரியர், கௌர கனோ தேச தீபிகா அப்படிங்கிற சாஸ்திரத்துல. இப்ப நம்ம ஏன் அதை பத்தி பேச வந்தோம்னா சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை வந்து பிருந்தாவன தாஸ் தாக்கூர் அவருடைய சைத்தன்ய பாகவதத்தில் விவரித்து சொல்லும் பொழுது, உண்மையில பிருந்தாவன தாஸ் தாக்கூரர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றவர். இவங்க ரெண்டு பேருமே, பிருந்தாவன தாசரும் சரி கவிகர்ண பூர்ணர், இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன ஒரு சிறப்புன்னு அவங்களுடைய தோற்றத்தில் அவங்க எப்படி சைத்தன்யமாப்பிய கருணையை பெற்றாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அவங்களுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். கவிகர்ண பூர்ணர் வந்துட்டு சிவானந்த சேனான்னு ஒரு ஆச்சாரியருடைய புதல்வர். சிவானந்த சேனர் வந்து அவருக்கு அவர் எடுத்துட்டு இருக்கிற மிகப்பெரிய சேவை கைங்கரியம் என்னன்னா, வங்காளத்திலிருந்து வருஷ வருஷம் பக்தர்களை வந்து பூரிக்கு கூட்டின்னு வருவார், பூரி யாத்திரை கூட்டின்னு வருவார். நான்கு மாதங்கள் இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு தங்கி அவரோட அன்பு பரிமாற்றங்களை செய்து ஜெகநாத ரத யாத்திரை உற்சவம்லாம் பார்த்து இந்த நரேந்திர சரோவர் இதுல குளத்துல நீராடி மகாபிரபுடைய அன்பை வந்து பகிர்ந்துக்குவாங்க எல்லாரும் பக்தர்களும் மகாபிரபு கூட. அவருடைய புதல்வர் தான் கவிகர்ண பூர்ணா. கவிகர்ண பூர்ணர் குழந்தையா இருக்கும்போது அவரை சைத்தன்ய மகாபிரபு இடத்துல எடுத்துன்னு வருவாங்க, அவர் சிவானந்த சரணோட மனைவியும். உண்மையில அவங்க குடும்பம் முழுவதுமே சைத்தன்ய மகாபிரபுனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சிறந்த குடும்பம். இப்ப சைத்தன்ய மகாபிரபுடைய இடத்துல பாதங் அவருடைய தாமரை திருவடியில இந்த குழந்தையை சமர்ப்பிக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தாமரை பாத்திரத்தில் கால் கட்டை விரல் அந்த குழந்தையுடைய வாயில வைப்பார். அப்ப அந்த குழந்தை அதை சுவைக்கும். அது மூலமா மகாபிரபு அந்த குழந்தைக்கு தன்னுடைய சக்தியை கொடுத்து இந்த விவரம் இல்லாம அந்த குழந்தைக்கு தெளிவுபடுத்தினார். யாருக்கு? எவ்வளவு பேர் தூக்கத்தில் இருக்கீங்க? பாதி தூக்கத்தில் இருக்கீங்க. கவிகர்ண பூர்ணா. ஓகே, கவிகர்ண பூர்ணர் வந்து அப்படி குழந்தை பிராயத்திலே வந்து சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வாதத்தை பெற்றதுனால அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு லீலையில வரக்கூடிய எல்லா பக்தர்களும் யாருன்னு நமக்கு எடுத்து காமிச்சார். அதே போலதான் ஸ்ரீவாஸ் தாக்கூரர். ஸ்ரீவாஸ் தாக்கூரர் வந்து பஞ்ச தத்துவங்களில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தத்துவங்களில் ஒருத்தர், அதாவது நாரத முனிவருடைய அவதார். ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு ஒரு சகோதரர் இருப்பார், மொத்தம் அவங்க அஞ்சு பேர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து அஞ்சு பேர், ஸ்ரீ நளின பண்டிட், ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, இவங்க அஞ்சு பேரும் சகோதரர்கள். அதுல வந்து ஸ்ரீ நளின பண்டிட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு குழந்தை இருப்பாங்க. அந்த பெண் குழந்தை வந்துட்டு எப்பவுமே ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. எப்படி கவிக்கர்ணருடைய குடும்பம் வந்து சைத்தன்ய மகாபிரபுவால் ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதே போல ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் உள்ள அவங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டும் இல்ல, ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் வரக்கூடிய வேலைக்காரர்கள், சேவகர்கள், பணிப்பெண்கள், நாய், குட்டி, பூனையிலிருந்து ஆடு எது வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை கிடைச்சது. ஜாய் ஸ்ரீகோரங்க மகாபிரபு கி. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு அந்த குழந்தை, அஞ்சு வயசு குழந்தை, அவங்களுக்கு நாராயணின்னு பேரு. என்ன பேரு? நாராயணி. நாராயணியை கூப்பிட்டாரு மகாபிரபு. நாராயணி கிட்ட வந்தோடனே மகாபிரபு சொன்னாரு, நாராயணி நீ கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரி அப்படின்னு சொன்னார். அந்த குழந்தை கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி கண்ணுல எல்லாம் அப்படி அருவி மாதிரி தண்ணி வருது. அந்த கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீரானது வந்து அந்த மழைக்காலத்துல எப்படி வெள்ளம் கரை புரண்டு வருமோ அது போல வந்து அந்த 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 பெண்ணுடைய உடையெல்லாம் நனைந்து அவங்க கிறிஸ்தவர்கள தூய்மையான அன்பை வெளிப்படுத்தி அப்படியே மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்துடுவாங்க. யாரு? நாராயணி. அந்த நாராயணிக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு தான் உண்ட மீத மகா மகா பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி அவங்களை ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் பிருந்தாவன தாஸ் தாக்கூர். இங்க நவதீப் பரிக்கிரமா போனாங்க, மாம்காட்சின்னு ஒரு இடம், அதுதான் அவருடைய பிருந்தாவன தாஸ் தாக்கூர் பர்த் பிளேஸ். அங்க பிருந்தாவன தாஸ் தாக்கூர் என்ன பண்ணார்னா, அப்படி சைத்தன்ய மகாபிரபுனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனாலையும் நித்யானந்த பிரபுனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனாலையும் அவர் வந்து சைத்தன்ய பாகவதம் கொடுத்தார். அதுல நான் ஏன் இவ்வளவு தூரம் விவரமா சொன்னேன்னா, சைத்தன்ய பாகவதத்துல அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபுனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நித்யானந்த பிரபுனால் தீட்சை அளிக்கப்பட்டு அவர்னாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் என்ன சொல்றாருன்னா, சைத்தன்ய பாகவதம் கொடுக்கும்போது பொதுவா நம்மளுடைய பொதுவாக வைஷ்ணவ பக்தர்கள்லாம் ஆச்சாரியர்கள் எல்லாம் ரொம்ப பணிவானவங்க. நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பகு பேசும்போது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமுடைய பணிவை பற்றி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அது போல பிருந்தாவன தாஸ் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை வந்து எல்லையற்றது, அளவிட முடியாது. இப்போ இந்த வானத்தோடு ஒப்பிடலாம், அது வானத்துக்கு வந்து எல்லையே கிடையாது, வானம் வந்து எல்லையற்றது. அவர் என்ன சொல்றாருன்னா, வானத்துல வந்து சில பறவைகள்லாம் பறக்கும், அந்த பறவைகள் வந்து எல்லா பறவைகளும் ஒரே தரத்துல பறக்காது, சில பறவைகள் ரொம்ப உயரத்துல பறக்கும், ஓரொரு பறவைகளும் அதாவது சக்திக்கு தகுந்தார் போல பறக்கும். சில பறவைகள் வந்து வானத்துல ரொம்ப உயர பறக்கும், சிலது அதுக்கு கீழே பறக்கும், சிலது அதுக்கு மேலேயும் பறக்கும். அந்த மாதிரி ஓரொரு பறவைகளுடைய அந்த பறக்கிறது வித்தியாசம் இருக்கு. அது போல சைத்தன்ய மகாபிரபு லீலைகள் வந்து அளவிட முடியாதது. அவங்க வந்து மகாபிரபுடைய கருணை எந்த அளவுக்கு இருக்கோ, ஆச்சாரியனுடைய கருணை எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு அவங்க வர்ணிக்க முடியும். அதுல வந்து அப்படி அது எல்லையற்ற அவருடைய லீலைகளை வந்து பிருந்தாவனதாஸ் போன்ற பிருந்தாவனதாஸ் தாக்கூர் போன்ற ஆச்சாரியர் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கூட அந்த எல்லையை தொட முடியாது, எங்களால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு அவங்க வந்து தங்களுடைய பணிவுனால எண்ணற்ற லீலைகளை வர்ணிச்சு கொடுத்திருக்காங்க. அதே போலதான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. அப்படி அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள் வந்து அனந்த தேவரால கூட சொல்லி முடிக்க முடியாது. அனந்த தேவருக்கு ஆயிரம் ஆயிரம் தலைகள் இருக்கு, அந்த அனந்த தேவர் கூட மகாபிரபுடைய லீலைகளை சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால யார் ஒருத்தர் வந்து சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை மட்டும் இல்லை, சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் வெறுமனே சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்களுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஒருத்தருக்கு கிருஷ்ணர் மேல பிரேமம் கிடைக்கும். சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள் பேர் பிருந்தாவனதாஸ் தாக்கூரர், சிவானந்த சேனர், புண்டரீக வித்யாநிதி, கவிகர்ண பூர்ணர், இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பந்தத்தில் உள்ள அவருடைய சகாக்களுடைய திருநாமங்களை நம்ம நினைச்சிட்டா கூட என்றாவது ஒரு நாள் கட்டாயம் நமக்கு வந்து கிருஷ்ணர் மேல பிரேமம். ஜாய் ஸ்ரீ கௌரந்த மகாபிரபு கி. அப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளை வந்து சுவைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமானது, உயர்ந்தது. ஆக்சுவலி நான் இந்த தலைப்புல பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே நமக்கு வந்து இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க, சைத்தன்ய மகாபிரபு பூரியில் பிரவேசிக்கக்கூடிய லீலைகளை சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு தெரியணுமே அப்படின்னு நினைச்சேன். அந்த வேலையை பிரபு சுலபமாக்கிட்டார். அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த கோபி பல்லவபூர்ல தானே பேசணும், இல்லை இங்கே பத்ரக்ல, பத்ரக்ல வந்து ராதா மதன்மோகர் கோயிலில் வந்து பிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார நோக்கம், அவருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன இது இருக்கு எல்லாமே ஒப்பிட்டு சொன்னார். அப்போ அந்த வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருச்சு, அதனால ரொம்ப டீப்பாக அதில் நீ போக வேண்டியதில்லை, அப்படி அதில் கொஞ்சமாவது நீங்கள் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சைத்தன்ய மகாபிரபுவுடைய லீலைகளை மட்டும் இல்லை, சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, ரொம்ப கஷ்டமான வேலை, மலையை போல் நகர்த்த முடியாத வேலையை ஒருத்தர் சைத்தன்ய மகாபிரபு நினைத்த மாத்திரத்தில் அது எளிமையாக முடிச்சிட முடியும். ரொம்ப கடினமான வேலை கூட, முடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற வேலையை கூட மகாபிரபுடைய மகாபிரபுவை நினைத்தாலே ஸ்மரணம் பண்ண மாத்திரத்தில் அது ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். அதே சமயம் ஒருத்தர் மகாபிரபு மறந்துட்டாங்கன்னா சுலபமா முடிய வேண்டிய வேலை கூட பயங்கர கடினமாயிடும், சுலபமா முடியக்கூடிய வேலை கூட அப்படியே. அதனால மகாபிரபுவை ஸ்மரணம் பண்றதுங்கிறது வந்து எல்லா நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையிலாகட்டும் ஏதோ ஒரு நம்ம செயல் பண்ணாலும் அது கடினமா இருந்தால் அது மகாபிரபு ரொம்ப சுலபமா முடிச்சு கொடுத்துருவார். நம்ம பிரச்சாரத்துக்கு போறோம், சில சமயம் நம்ம சாதனால முன்னேற்றம் அடையன்னு நினைக்கிறோம், அப்ப அந்த ஓரொரு நிமிஷமும் நம்ம மகாபிரபுவை ஸ்மரணம் பண்ணோம்னா எல்லாமே ரொம்ப சுலபமாயிரும். ஆனா அவரை மறந்துட்டோன்னா ரொம்ப சுலபமான விஷயம் கூட முடியவே முடியாதுங்கிற மாதிரி. அதுக்கு வந்து பாகவதத்திலேயே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதாவது எப்படி நம்ம வெற்றி அடையிறது, ஆத்மீய வாழ்க்கையிலும் சரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வெற்றி அடையிறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறத ரொம்ப அழகா பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பௌத்திக உலகம் வந்து ரொம்ப துன்பம் நிறைந்தது, அது நம்ம எல்லாருக்குமே அனுபவத்தில் கூட தெரியும் இல்லையா, நம்ம நிறைய ஒருவருக்கும் அனுபவம் இருக்கு இந்த பௌத்திக உலகம் எப்படி துன்பம் நிறைந்தது. சமாஸ்ருதாயே பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய அசோ முராரி பவாம்புதிர் வஸ்த பரம் பதம் 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 யத்வி பதம் நதேஷம். இந்த உலகத்தில் நம்ம வைக்கக்கூடிய ஓரொரு அடியும் அபாயமானது, அது சமுத்திரம் மாதிரி இங்குள்ள துன்பங்கள் எல்லாம் கடக்கவே முடியாது, மனதால உடலால பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதே சமயம் பகவானுடைய தாமரை திருவடிகளை பற்றி கொண்டவங்களுக்கு அந்த மலை போன்ற கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் கன்றின் காலடி தடத்துல தேங்கின தண்ணீர் மாறிடும். இந்த மழை காலத்துல இப்ப எல்லாம் பார்க்க முடியல, தார் ரோடு சிமெண்ட் ரோடு போட்டாங்க. அந்த காலத்துல மழை காலத்துல மண் ரோடுதான் இருக்கும். ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பக்தர் பேசிட்டு வந்தேன், அந்த காலத்துல எப்படின்னா வேத காலத்துல பசுக்கள் எல்லாம் நடந்து போய் அந்த பசுக்களுடைய மடியிலிருந்து பால் சுரந்து பூமி எப்பவுமே ஈரமாவே இருக்கும். நல்ல சக்கரவர்த்திகள்லாம் பரிசித் மகாராஜ் இந்த மாதிரி மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ண சமயத்துல. இப்ப மழை பெஞ்சு பூமி ஈரமானாலே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதனால இப்ப எல்லாம் தார் ரோடு சிமெண்ட் ரோடு ஆயிடுச்சா, இப்ப நமக்கு அதெல்லாம் பாக்குறது ரொம்ப அபூர்வம். ஆனா கிராமப்புறங்கள்ல போனா இப்பவும் பாக்கலாம், இந்த கண்ணுக்குட்டி நடந்து போயிட்டு அதுல மழை தண்ணி தேங்கிச்சுன்னா அது சின்னதா ஒரு குழி இருக்கும், அந்த கன்றினுடைய காலடி குழம்பு இவ்வளவுதான் இருக்கும். அந்த காலடி குழம்புல தண்ணீர் தேங்கினத ஒரு சின்ன குழந்தை கூட ஈஸியா தாண்டிடும், கஷ்டமே இல்லாம. அந்த மாதிரி வந்து பகவானுடைய தாமரை திருவடிகளை பற்றி கொண்டவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில எதிர்கொள்ற கஷ்டங்கள் எல்லாம் கன்றின் காலடி தடத்துல தேங்கின தண்ணீர் மாதிரி ஆயிடும். அதனால சைத்தன்ய மகாபிரபுவை நினைக்கிறதும் அவருடைய லீலைகளை ஸ்மரணம் செய்யறதும் அவருடைய நாமங்களை ஜபிக்கிறது வந்து மிக மிக உன்னதமானது. அந்த ஒரு அளவிட முடியாத பலன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்கிறார். அதாவது நம்ம பிரபுபாதருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் ரொம்ப ரொம்ப கடன்பட்டிருக்கணும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்து. சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையில அவருடைய லீலையில நம்ம ஆரம்பத்திலிருந்து எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து நவதீபத்தில் நிமாய் பண்டிதரா தன்னுடைய லீலைகளை தொடங்கி அவர் ஒரு கர்வமான ஒரு பண்டிதனை போல ஒரு லீலை பண்ணார். தன்னை மறைச்சிருந்தார், யாருக்குமே தன்னை யாருமே காமிச்சு கொடுக்காம நிமாய் பண்டிதரா சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லற வாழ்க்கை கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றிருந்தார். அதுக்கப்புறம் அவர் இலக்கணத்தில் சமஸ்கிருத இலக்கணத்துக்கு ஆசிரியராக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஈஸ்வரபுரிங்கிற ஆச்சாரியரை சந்தித்து அவருக்கு தன்னுடைய கருணையை கொடுத்து அவர் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிறார். ஸ்ரீ விருந்தாவன் தாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தனுக்கு முதல் தீட்சை கொடுத்து அவர்கிட்ட அந்த மந்திரத்தை திரும்ப வாங்கிக்கிறார். அவருடைய கருணையை ஈஸ்வரபுரி கொடுத்தாருன்னு சொல்றாரு. ஏன் கருணை வந்து சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரி கொடுத்தாருன்னா, நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாதவேந்திரபுரியுடைய லீலையில பேசிட்டு இருந்தோம். மாதவேந்திரபுரிங்கிறவர் வந்து பகவான் மேல எப்பவுமே பிரேமத்திலே இருக்கக்கூடியவர். அவருடைய கடைசி நாட்கள்ல அவரால் படுக்கை விட்டு எந்திரிக்க கூட முடியாது. அப்ப ஈஸ்வரபுரி வந்து தன்னுடைய குருவுக்கு பணிவான சேவைகள் பண்ணார். அவருக்கு அவர் கழித்த மலமூத்திரங்கள்லாம் சுத்தம் செய்யறது, அவர் கூட இருந்து அவருக்கு எப்பவுமே மாதவேந்திரபுரி எப்பவுமே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே இருப்பார். அப்ப அவருக்கு கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி பேசுறது இதெல்லாம் பண்ணும்போது மாதவேந்திரபுரி ரொம்ப சந்தோஷமாய் தன்னுடைய அவர்கிட்ட இருந்த கிருஷ்ண பிரேமத்தை வந்து ஈஸ்வரபுரிட்ட கொடுத்தார். அந்த மாதிரி ஈஸ்வரபுரி ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணதுனால சைத்தன்ய மகாபிரபு அவரை தன்னுடைய குருவா எடுத்துக்கிட்டார். உண்மையில சைத்தன்ய மகாபிரபு குரு அவசியம் கிடையாது, ஆனா சைத்தன்ய மகாபிரபு ஒரு முன்னுதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஈஸ்வரபுரியத்தோட குருவா எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவர் கயால போய் அந்த லீலையெல்லாம் பண்ணார். அதெல்லாம் நம்ம சுருக்கமா தான் பண்றோம், விவரமா சொல்லலாம் நிறைய நேரம். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு கிரகஸ்த வாழ்க்கையில் இருந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முடிவு செய்தார். சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் பகவான், அவர் யாருக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது, அவர் யாரையும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு அவர் சன்னியாசம் எடுத்த முக்கியமான நோக்கம் நம்மளை மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்கள் மேல கருணை கொண்டதுனால. இந்த ஜீவாத்மாக்கள் வந்து என்னை மறந்து பௌதிக வாழ்க்கையில மூழ்கி போயிருக்காங்க, நான் சன்னியாசம் எடுத்து அதை இன்னும் தீவிரமா பிரச்சாரம் செய்து அவங்கள வந்து பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கணுங்கிற ரொம்ப நம்ம மேல உள்ள இரக்கத்தினால சைத்தன்ய மகாபிரபு கட்டுவாங்கிற இடத்துல போய் சன்னியாசம் எடுத்துன்ற கேசவ பாரதின்ற ஒரு சங்கர மடத்தில் உள்ள ஒரு ஆச்சாரியர்கிட்ட வந்து சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துன்ற. சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்த உடனே அவருக்கு விருந்தாவனத்துக்கு, அதாவது என்ன ஒரு லீலை நடக்கும்னா, சைத்தன்ய மகாபிரபுக்கும் கேசவ பாரதிக்கும், கேசவ பாரதி சைத்தன்ய அதே போலதான், சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து சன்னியாச மந்திரம் உச்சரிக்க கொடுக்கும்போது முதல் சைத்தன்ய மகாபிரபு கேசவ பாரதிக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் அந்த மந்திரத்தை அவர் சொன்னார். ஏன்னா அதுதான் சைத்தன்யம் அப்படி இல்லை, அது நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, அது உயர்ந்த பக்தர்களால தான் புரிஞ்சுக்குமே. அப்போ கேசவ பாரதி வந்து சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் கொடுத்த உடனே ரெண்டு பேரும் ரொம்ப உச்சத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் கீர்த்தனம் பண்ணி நடத்தனம் செய்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்ன ஆயிருன்னா ரெண்டு பேர்த்தோட கமண்டலம் தண்டமெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. சைத்தன் மகாபடியத்தை அப்பதான் அவருக்கு தண்டம் கொடுத்துருப்பாரு, கமண்டலம் கொடுத்துருப்பாரு. கேசவ பாரதியும் சன்னியாச தண்டமும் கமண்டலம் வச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தினால ஒத்துர ஒத்துர ஆலிங்கனம் பண்ணி, அவங்க கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரால் அபிஷேகம் பண்ணி, ரெண்டு பேரும் சுத்தியில் உள்ளதெல்லாம் மறந்து, அவங்களோட சன்னியாச தண்டம் எங்க போச்சு, கமண்டலம் எங்க போச்சு, ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு அவங்க அப்படியே ரெண்டு பேரும் பகவான் மேல உள்ள பிரேமத்தில் லைச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட இந்த விரைப்பட்டு, நான் உடனே பிருந்தாவனம் போகணும், நாங்க போய் கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் மேல உள்ள அந்த பிரேமத்தினுடைய அந்த ஆர்வத்தை வெளிக்காமிக்க ஆரம்பிக்கிறார். பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவனம் போகணும். அப்போ இந்த சன்னியாசம் எடுக்க சைத்தன்ய மகா போயிருந்தப்போ கூட நித்யானந்த பிரபு, முகுந்த தத்தர், அப்புறம் ஜெகதானந்த பண்டிட் இவங்கெல்லாம் கூட இருப்பாங்க, நித்யானந்த பிரபு கூட. அப்போ அவங்கள வந்து, சரி நான் பிருந்தாவனை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி நித்யானந்த பிரபு வந்து சைத்தன்ய மகா கூட்டிட்டு வருவார். வர வழியில சைத்தன்ய மகாபிரபு வந்து அப்படியே அந்த கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே வராரு. வரும்போது வழியில் உள்ள அந்த மாடு மேய்க்கிற பசங்கிட்டலாம் பார்த்து சொன்னாரு, ஹரி ஹரின்னு சொல்லுங்க, ஹரி 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 ஹரி. அதில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இன்னைக்கு எனக்கு தெரியல. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு எப்படி ஹெவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் சத்தமாகவே சொல்லலாம், ஹரி 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 ஹரி. அந்த மாடு மேய்க்கிற பசங்களாம் ரொம்ப சந்தோஷமா ஹரியோட நாமத்தை சொன்னாங்க. அவங்க ஹரின்னு சொல்றதை கேட்டது மகாபிரபுக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுது. அப்படி அவர் வர வழியில யாரையெல்லாம் பாக்குறவங்களோ அவங்க எல்லாம் ஹரிநாமத்தை உச்சரிக்க வச்சார் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ அவருக்கு முன்னாடி நித்யானந்த பிரபு வந்து என்ன பண்ணுவார்னா, இப்ப அவர் வந்து உங்ககிட்ட வந்து யமுனா எதுக்கு பிருந்தாவனத்துக்கு எப்படி போகணும்னு கேட்பாரு, இதான் யமுனான்னு சொல்லிடுவார், கங்கையை காமிச்சு இதான் யமுனான்னு சொல்லிடுவார். இந்த பசங்களுக்கு கேட்டுருவாங்க, அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அந்த பசங்கிட்ட வந்து விருந்தாவனத்துக்கு எப்படி போகணும், யமுனா எங்க இருக்கு, இதோ இதா யமுனா இதா விருந்தாவனம்ன்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப குஷி ஆயிடும், அன்னே சந்தோஷமா கங்கையில யமுனை நினைச்சு கங்கையில இறங்கி குளிச்சிடுவார். அதுக்கு முன்னாடியே நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவார்னா, அத்வைத ஆச்சாரி தகவல் அனுப்பிச்சிருவார், இந்த மாதிரி மகாபிரபு நான் கூட்டிட்டு வரேன், நீங்க உடனே ஒரு படகு எடுத்துட்டு வாங்க, அவர் வந்தோடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு அதெல்லாம் தெரியாது, அவர் வந்து பகவானுடைய ஸ்மரணத்துல அவர் என்ன நினைச்சிருவார், விருந்தாவனத்துல இருக்கே நினைச்சிருக்கிறார், விருந்தாவனத்துக்கு வந்துட்டே நான் சீக்கிரம் கிருஷ்ணரை பார்க்க போறேன், யமுனால குளிச்சிருக்கிறேன்னு நினைச்சிருக்கிறார். அப்போ அத்வைத ஆச்சாரி வரும்போது படகுல வராரு, மகாபிரபு பார்த்து கேட்கிறாரு, அத்வைத பிரபு நீங்க எங்க விருந்தாவனத்துக்கு வந்தீங்க, நீங்க எப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அத்வைத சொல்றாரு, இது விருந்தாவனம் கிடையாது, இது சாந்திபூர், சாந்திபூரா. ஆமா, அப்ப நித்யானந்த பிரபு ஏமாத்திட்டாரு, இத போய் சொல்லிட்டாரு, இத வந்து விருந்தாவனம் சொல்லிட்டாரு, இதை காமிச்சு யமுனான்னு சொல்லிட்டாரு. அப்ப அத்வைதர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, பகவானே அவர் சொன்னதுல ஏதோ ஒரு குறையும் கிடையாது, பிரயாகால வந்து ரெண்டு நதிகள் பிரியும் போது மூணு நதிகள் சங்கமம் ஆகுது, அதுல கிழக்கு பகுதி கங்கையாகவும் மேற்கு பகுதி யமுனையாகவும் சொல்லப்படுது, இது வந்து மேற்கு பகுதியா இருக்கனால இது ஒரு வகையில யமுனை தான், அப்புறம் நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அது விருந்தாவனம் தான், முடிஞ்சது. சைத்தன்ய மகாபிரபு ஒண்ணுமே பேச முடியாது. அப்ப அவர் வந்து அந்த தண்ணியில குளிச்சதுனால உடம்பெல்லாம் துணியெல்லாம் ஈரமா இருக்கும், அத்வைதர் வந்து அவருக்கு உலர்ந்த துணிகள் எடுத்துன்னு வருவாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அங்க ஒரு லீலை நடக்கும். இது ஒரு ஜஸ்ட் நம்ம சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த யாத்திரையை, நம்ம பூரி யாத்திரை தொடங்குறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன விஷயங்கள் இது. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூரர் முக்கியமான பக்தர் எல்லாம் அத்வைதர் வீட்டுக்கு அழைக்கிறார், அவங்களெல்லாம் அழைத்து, இந்த மாதிரி நான் வந்து சன்னியாசம் எடுத்துட்டு அப்படியே நான் போக போறேன், விருந்தாவனம் போக போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தர்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஹிருதயமே வெடிச்சு சுக்குநூறு ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள்னால ஒரு க்ஷணம் கூட அவரை பிரிந்து இருக்க முடியாது. எப்படி விருந்தாவனத்து கோபிகளால பகவான் கிருஷ்ணர் பிரிந்து ஒரு க்ஷணமும் இருக்க முடியாதோ, அது போல சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்களால அவரை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட இருக்கும், எல்லாம் கேவி கேவி அலறாங்க. சச்சி மாதாவுக்கு உயிரே போயிடுச்சு, ஏன்னா ஏற்கனவே ஒரு பையன் சன்னியாசமா போயிட்டான், இருக்கிறது இந்த பையனை தான் நம்பி இருக்க, இவனும் இப்படி சன்னியாசம் எடுத்துட்டானே சொல்லி அவங்க அப்படியே அழுகிறாங்க. அவங்களை பார்க்கும்போதெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் வருத்தமா இருக்கு, சச்சி மாதா வந்து உயிரை தாங்கி இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு பிரிஞ்சு சச்சி மாதாவால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. சச்சி மாதாம் அங்க வந்து இருக்காங்க, அப்படியே சோகத்தில் இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது பக்தர்கள்லாம் சோகத்தில் இருக்கிறாங்க. முகுந்த தத்தா அழறாரு, முராரி குப்தா அழறாரு, அத்வைத ஆச்சாரிய அழறாரு. மகாபிரபு எல்லாத்தையும் சமாதானம் படுத்திட்டு சச்சி மாதாவுடைய மடியில போய் அமர்ந்துட்டார். சச்சி மாதர் சொல்றாங்க, நான் உனக்கு வந்து நான் கட்டுப்பட்டவன், ஏன்னா நீ வந்து என்னை எப்படியெல்லாம் கவனிச்சுட்டு இருக்க, நீ இந்த பிறவில மட்டுமில்ல, நீ தான் யசோதாவாகவும் தேவகியாவும் கௌசல்யாவாகவும் எனக்கு பணிவிடை செய்திருக்க, அதனால் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு வந்து சச்சி மாதனுக்கு சொல்லுவாங்க. சச்சி மாதா என்ன செய்ய முடியும், சன்னியாசம் எடுத்த பையனை வீட்டில் வச்சுக்க முடியாது. சச்சி மாதா சொன்னாங்க, அப்படின்னா நீ ஒன்று செய், நீ வந்து விருந்தாவனெல்லாம் போக வேண்டாம், ரொம்ப தூராது, அங்கே போயிட்டுன்னா நான் உன்னெல்லாம் அடிக்கடி பார்க்க முடியாது, உன்னோடைய உன்னை பற்றி எந்த தகவலும் எனக்கு தெரியாது, வேணா ஒண்ணு பண்ணு. பிருந்தாவனத்துக்கும் ஜெகநாதபுரிக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் கிடையாது. அதனால நீ ஜெகநாதபுரிய மையமா அங்க அங்க கிருஷ்ணர் தான் இங்க ஜெகநாதரா இருக்கார். நீ ஜெகநாத இங்க பூரியில இருந்துட்டீங்கன்னா அடிக்கடி பக்தர்கள்லாம் வந்து உன்னை பார்க்க வரும்போது நான் செய்தியெல்லாம் கேட்டுக்குவேன். நீயும் அடிக்கடி கங்கையில குளிக்கிறதுக்காக மாயாப்பூர் வரலாம், நவதீப் வரலாம். அப்போ அடிக்கடி உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே சச்சி மாதாவுடைய வேண்டுதல் ஏத்துன்றாங்க. ஏன்னா கிருஷ்ணதாஸ் கவிராஜ்கோசம் என்ன சொல்றாருன்னா, பிருந்தாவனமும் நவதீபமும் ஜெகநாதபுரியும் ஒரே வீட்டில் ரெண்டு அறைகள் மாதிரி. நவதீபமும் ஜெகநாதபுரியும் ஒரு வீட்டில் உள்ள ரெண்டு அறைகள் மாதிரி, பக்கத்து பக்கத்து வீடு மாதிரி. பக்தர்கள் அடிக்கடி போவாங்க வருவாங்க, அதனால எப்போவும் இங்கே அவங்களுடைய அன்பு பரிமாற்றம் இருந்துட்டே இருக்கு. அதனால சைத்தன்ய மகாப்பிரபு அவங்களுடைய வேண்டுகோளை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் உடனே போகக்கூடாது, தயவுசெய்து இங்கே கொஞ்ச நாள் எங்கள் கூட தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மகாபிரபு சம்மதிக்கிறார். அப்போ சச்சி மாதா எல்லா பக்தர்கள்ட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறாங்க, நீங்கள்லாம் அடிக்கடி நீங்கள் போய் அவரை பார்த்துக்குவீங்க, போவீங்க வருவீங்க, என்னெல்லாம் முடியாது, இருக்கிற நாட்கள் அவனுக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்குற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. சச்சி மாதா சொன்ன உடனே இந்த பக்தர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பகவான் சைத்தன்யர் மேல எந்த அளவுக்கு ஆழமான அன்பு இருக்குங்கிறத பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா சச்சி மாதா போனாங்க. ஜெய சச்சி மாதா கி, ஜெய சச்சி மாதா கி. சச்சி மாதாவுடைய பக்தி அவ்வளவு ஆழமானது. அவங்க தன்னுடைய மகனான சைத்தன்ய மகாபிரபு விதவிதமான உணவுகளை தயார் பண்ணி அவங்களே தன்னுடைய கையால ஊட்டி விட்டாங்க. அஞ்சாறு நாள் சைத்தன்ய மகாபிரபு அவங்க கூடயே தங்கியிருந்தாங்க. சச்சி மாதாவுடைய அன்பு பரிமாற்றம் செய்து உண்மையில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசம் என்ன சொல்கிறாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு மாதிரி யாருமே முதல் தரமான சன்னியாசியாக இருக்க முடியாது. ஏன்னா அழகான மனைவி, அழகான மனைவி மட்டும் இல்லை, இளமையான பதிவான எளிமையான எல்லா விதத்திலும் அடக்கத்தோடனும் அன்போடனும் சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியை தன்னுடைய மனைவியாக பெற்றிருக்கார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப அன்பான அன்னை, விதவையும் கூட அவங்க. அவங்களுக்கு யாரும் கிடையாது, ஜெகநாத மிஸ்ரரும் கிடையாது, விஸ்வரூபரும் கிடையாது, இவர் மட்டும்தான் இருக்கிறார். அவங்க ரெண்டு பேரையும் துறந்து அவர் வந்து சன்னியாசம் எடுத்துட்டார்னா ஒரே காரணம் தான், நம்மளை மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அவருடைய இரக்கத்தினால. இப்போ எப்படி சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய மனைவியும் துறந்து அவர் ஜெகநாத பூரிக்கு வர முடிவு செய்துட்டார். அப்போ பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க, இது ரொம்ப இந்த நேரம் சரியில்லை மகாபிரபுட்டு சொல்கிறாங்க. இப்போ பயங்கர கலவரமாக இருக்குது வங்காளத்திலெல்லாம், முகலாயர்களுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நிறைய கொள்ளைகள் கொலைகள்லாம் நடக்குது, இப்போ போனால் உங்களுக்கு ஆபத்து, இந்த நேரத்தில் நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடாது, ரொம்ப கஷ்டமான நேரம் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வந்து மகாபிரபுவை போகக்கூடாது, இந்த சமயத்தில் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இப்போ மகாபிரபு சொல்கிறாரு, என்னை யாரால் தடுக்க முடியும், எனக்கு யாரும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் விளைவிக்க முடியாது, என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, நான் உடனே கிளம்பணும். அப்போ அத்வைதாச்சாரியர் வந்து சொல்கிறார், உண்மை நீங்கள் சொல்கிறது அப்படியே, உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த, நீங்கள் முழு சுதந்திரமானவர், உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, பகவானை நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பக்தர்கிட்ட எல்லாம் அவங்க பிரியா விடை தந்து அவங்கள பிரிய மகாபிரபுக்கு மனசு கிடையாது. அப்படி தையா, அதாவது யார் எப்படி சைத்தன்ய மகாபிரபுனாலும் அவங்க பிரிய முடியும், ஸ்ரீவாஸ தாகூரரை வந்து அவரால் பிரியவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ரீவாஸ தாகூரர் அவர் மேலே அங்கே ஓரொரு பக்தர்களும் சைத்தன்ய மகாபிரபு ஓரொரு சகாக்களும் மகாபிரபு மேலே தன்னை உயிரையே வச்சிருக்காங்க. அவங்க ஆத்மா உயிர் எல்லாமே அவர் தான். அவங்களாலையும் அவரை பிரிந்து ஒரு க்ஷணம் இருக்க முடியாது, அவர்னாலையும் அவங்களை பிரிந்து ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது. சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துனதுனால தனக்கு பிரியமான பக்தர்களை கூட விட்டு யாத்திரையை தொடங்கினார். கூட நாலே பேர், ஜெகதானந்த பண்டிட், முகுந்த தத்தர், ஸ்வரூப் தாமோதர், கதாதர் பண்டிட், அப்புறம் நித்யானந்த பிரபு, நாலு பேர். நாலு பேரும் யாத்திரையை கிளம்பி வராங்க. வரும்போதே மகாபிரபு ஒரு கட்டளை இட்டுறார், எதுவுமே கையில் எடுத்துகிட்டு வரக்கூடாது, கையில் ஒன்றுமே கொண்டு வரக்கூடாது. நம்ம பார்த்தா ஆளுக்கு ரெண்டு பேக் வச்சுருப்போம். பக்தர்கள் யோசிச்சாங்க, என்னடா மகாபிரபு உண்மை, ஆக்சுவலி மகாபிரபு கேட்டார் அவங்ககிட்ட கையிலலாம் என்ன வச்சுருக்கீங்கன்னு. அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஒன்றுமே சொல்லலையில, நாங்கள் ஒன்றுமே எடுத்துக்கல. கரெக்ட், சரி. நாம் ஒரு காரணத்துக்கு கொண்டும் எதுவுமே கையில் எடுத்துக்கக்கூடாது, பகவானோட முழு நம்பிக்கையோடு இருக்கணும், அவர் நமக்கு தேவையானவற்றை கொடுப்பார், கிருஷ்ணர் நமக்கு என்ன தேவையோ கொடுப்பார், அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்ம எதுவுமே சேர்த்து எடுத்துன்னு போகக்கூடிய அவசியம் கிடையாது, பகவான் எல்லாத்தையும் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உதாரணம் தரார். ஒரு ராஜாவானவன், ஒரு சக்கரவர்த்தியானவன், இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அவரை யாராவது ஏளனம் பண்ணிட்டான்னா அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி அவனுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சு, இல்லை ஏதாவது உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் ஆயிடுச்சுன்னா அவன் எதையுமே அனுபவிக்க முடியாது. அப்ப நமக்கு விதிப்படி என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். அதுக்காக பௌத்திகமான பொருட்களுக்காக முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பகவான் இடத்துல விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு யாத்திரையை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சைத்தன்யர் முன்னாடி போறாரு. இவங்கெல்லாம் கூடயே வராங்க, அப்படி சைத்தன்ய மகாபிரபு கூட சேர்ந்து இவங்கெல்லாம் அப்படியே நடந்து வராங்க. நித்யானந்த பிரபுவும் ஜெகதானந்த பண்டித் இவங்கெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு கூடயே வராங்க. அப்பவும் சைத்தன்ய மகாபிரபு வரும்போதெல்லாம் அவர் இங்கெல்லாம் வராரோ யாரெல்லாம் பார்க்கிறாரோ அவங்க வழியில வரவங்கிட்ட எல்லாம் வந்து ஹரிநாமத்தை சொல்ல சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. முதல்ல அவங்க சத்திரபோகாங்கிற இடத்துக்கு வராங்க, வங்காளத்தினுடைய பகுதி. ஆக்சுவலி சிலதெல்லாம் முன்ன பின்ன மாறி இருக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கும் இடங்களை. சில இடங்களை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், சில இடங்களுக்கு மட்டும் நம்ம போக வேண்டியது இருக்கு. அதனால சிலதெல்லாம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஆனால் ஆல்ரெடி மாதவேந்திரபுரியோட லீலைகள்லாம் நம்ம பேசி முடிச்சிட்டோம், அதனால அது டீப்பாக போகிறதில்லை. நம்ம பேசாத லீலைகளை மட்டும் சுருக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சத்திரபோகாங்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ரொம்ப விசேஷமான ஒரு இடம். சத்திரபோக இடத்தினுடைய விசேஷத்தன்மை என்னன்னா, அங்கே வந்து கங்கை நதி ஓடிட்டுருக்கு. அந்த கங்கை நதி வந்து எப்படி இந்த பூலோகத்தில் வந்து தெரியலையா, கங்கை எப்படி பூலோகத்தில் வந்தது, பகீரத பகீரத மன்னர். நம்ம சில சமயம் சொல்லுவோம் பகீரத பிரயத்தனம் பண்றோம், ஏன்னா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார் கங்கையை பூலோகத்தில் கொண்டு வர்றது. அந்த பகீரத சக்கரவர்த்தி வந்து கங்கையை பூலோகத்தில் கொண்டு வந்ததுனால கங்கைக்கு வங்காளத்திலாம் ஓடி வரும்போது அங்க அம்புலிங்க காட்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு அம்புலிங்க காட்னு பேர். சத்திரபோகா இடத்துல அந்த கிராமத்தில் வந்து அம்புலிங்க காட்னு ஒரு இடம், அங்க வந்து சிவபெருமானுடைய கோயில் இருக்கு. சிவபெருமான் வந்து அங்கே ஜல ரூபத்தில் கங்கையோடு சம்மந்தப்பட்டிருக்கார். ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து கங்கையுடைய பக்தி அவங்களுடைய சங்கத்தினால அவர் என்ன பண்ணார்னா, அந்த இடத்துல கங்கையினுடைய சொரூபம், கங்கை எப்படி ஜலஸ்வரூபமாக இருக்கோ அதில் சிவபெருமானும் ஜலஸ்வரூபமாகி ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வழிகிறதா பக்தர்கள் நம்புகிறாங்க. ஸோ அந்த இடத்துல சிவபெருமான் அங்கே போய் யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அங்கே கங்கையை தரிசிக்கிறவங்களுக்கு ரெண்டு பேருடைய கருணையும் கிடைக்கும், சிவபெருமானுடைய கருணையும் கிடைக்கும், கங்காதேவியோட கருணையும் கிடைக்கும். அதனால அந்த இடம் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு மங்களமான இடம். அந்த இடத்துக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அங்க சைத்தன்ய மகாபிரபு பாதம் பட்டதும் இன்னும் பல மடங்கு ஒரு புனிதமான க்ஷேத்திரம் ஆயிடுச்சு. சைத்தன்ய மகாபிரபு அந்த இடத்துல வந்து அங்கேயும் கீர்த்தனம் செய்தார் தன்னுடைய சகாக்களோட. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. அப்படி இந்த அம்பலிங்க காட்டுல வந்து சைத்தன்ய மகாபிரபு அங்க குளிச்சுட்டு சிவபெருமான பிரார்த்தனை செய்துட்டு அங்கிருந்து திரும்ப அப்படி தன் யாத்திரையை தொடங்கினர். அங்கிருந்து அப்படி வர வழியில சைத்தன்ய மகாபிரபு ராமச்சந்திர கான் அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறார். ராமச்சந்திர கான் வந்து அந்த காலத்துல வந்து இப்பெல்லாம் நம்ம வந்து வரி எல்லாம் வசூல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கவர்னர் ராமச்சந்திர கான். அவர் வந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷர், அவர் நல்ல ஒரு பக்திமானும் கூட. அவர் சைத்தன்ய மகாபிரபு பார்த்த உடனே இயல்பாகவே அவருக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அப்போ அவர் வந்து அவர் பொதுவாக வைஷ்ணவருக்கெல்லாம் சேவை பண்ணக்கூடியவராக இருந்தார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அன்போட வேண்டிக்கிட்டார், நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரணும், எங்க வீட்டில் வந்து நாங்கள் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், தயவுசெய்து நீங்க என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கங்க அப்படின்னு அவர்கிட்ட மகாபிரபுட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணார். யாரு? ராமச்சந்திரகான். அப்போ சைத்தன்ய மகாபிரபுட அழைப்பை ஏற்றுன்ற அங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு விருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ராமச்சந்திரகான் சொன்னார், இப்போ வந்து வங்காளத்தில் வந்து பயங்கரமான கெடுபடியாக இருக்கு. ஒரு பக்கம் பயங்கரமான கொள்ளைக்காரங்க கொலைகாரங்கள்லாம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தீவிரவாத கும்பல்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமாக நிறைய தொந்தரவுகள்லாம் வரும். அதனால் நீங்கள் பகலில் பிரயாணம் செய்ய வேண்டாம், நீங்கள் இங்கேயே ஓய்வு எடுத்துக்கோங்க. இரவு நேரத்தில் நீங்கள் பிரயாணம் செய்யறதுக்கு ஒரு படகை நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் ஈஸியாக ரொம்ப சுலபமாக கங்கையை கடந்து போயிடலாம். அது நீங்கள் ஒரிசா மாநிலத்தோட எல்லையை தொட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்கள் பிரதாபருத்த மகாராஜ் இருக்கார், பிரதாபுத்திர சக்கரவர்த்தி வந்து ஒரு நல்ல பக்தரும் ஒரு சிறந்த அரசருமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏது பிரச்சனையும் வராது. நீங்க ஒரிசாவோட எல்லைக்கு நீங்க எந்த விதமா துன்பம் இல்லாமல் போறதுக்கு இந்த சேவையை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் ராமச்சந்திரகான் வந்து மகாபிரபுட்ட வேண்டிக்கிறார். மகாபிரபு அதுக்கு சம்மதிக்கிறார். இப்போ அன்னைக்கு அவர்கிட்ட பிரசாதெல்லாம் கொடுத்து மகாபிரபு சேவை பண்ணதுக்கு அப்புறம் அவரையும் அவருடைய சகாக்களையும் ஒரு படகளை ஏற்றி ராமச்சந்திரகான் வந்து அவரை வந்து கங்கையை கடக்கிறதுக்கு உதவி செய்கிறார். அதுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு அந்த பக்தனுடைய சேவை, ராமச்சந்திரகான் வந்து எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு செய்தார்னு பார்த்து அவர் அப்படியே ஆலிங்கனம் செய்துக்குவார். சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு பார்வை பட்டாலே ஒருத்தனுக்கு கிருஷ்ணன் மேலே பிரேமம் வந்துடும். அவர் ஆலிங்கனம் பண்ணால் அவ்வளவுதான். ராமச்சந்திரக்காரனுடைய உடல் எல்லாம் அப்படியே ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல அவர் தன்னை மறந்து ஹரிநாமத்தை உச்சரிச்சார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம, ஹரே ஹரே. தன்னுடைய காரணமற்ற கருணையை வந்து இந்த ராமச்சந்திரக்காரனு கொடுத்துட்டு சைத்தன்ய மகாபிரபு சகாக்களோட அப்படியே படகுல பிரயாணம் செய்யறார். படகுல போகும்போது சைத்தன்ய மகாபிரபு சும்மா இருக்க மாட்டோம், என்ன பண்ணிடுவாருன்னா கீர்த்தனை பாட சொல்லிடுவார். அவன் கூட வந்த பக்தெல்லாம் வச்சு கீர்த்தனை பாடுங்கன்றார். கீர்த்தனை பாடுவாங்க, கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் பாடிடுவோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, ஹரே வந்து நம்ம கேட்டாலும் நமக்கு ஆடுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணாங்கிற வார்த்தை கேட்டாலும் அவரால் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாது. அந்த படகுல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவார். கீர்த்தனம் பாடி இவங்களா இன்னும் சத்தமா பாடுங்க, இன்னும் சத்தமா பாடுங்கிறாங்க. படகோடி சொல்லுவான், ஐயா கொஞ்சம் சும்மா இருங்க, இங்க சுத்தியும் முதலைகள்லாம் இருக்கு. கங்கைக்குள்ள கங்கையில முதலைகள் இருக்கு, சுத்தியும் புலிகள் எல்லாம் கரையில காத்துக்கிட்டு இருக்கு. புலிகளை வரவழைக்காதீங்க, முதலையை கூப்பிடாதீங்க, கீழங்கள் கொள்ளைக்காரங்களா வேற இருக்கிறாங்க, உங்களுக்கு உயிர் மேல ஆசையே இல்லையா அப்படின்னு கேட்டோடனே இந்த பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாயிடுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஏன் அமைதியா இருக்கீங்க பாடுங்க அப்படிம்பாரு. இவங்க திரும்ப யோசிப்பாங்க, அப்ப சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அற்புதமா சொல்லுவார், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உரத்த குரல்ல பாடுறதுனால ஏது ஒரு நஷ்டமும் கிடையாது, பகவானுக்கும் ஒரு நாமத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, பகவானுடைய சக்தியை முழுவதும் ஒரு நாமத்துல வச்சிருக்கிறார். யாரே பக்தன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறானோ அவன் சுதர்சனம் என்று பாதுகாக்கிறார். அவரை அந்த பக்தனை சுதர்சனம் முன்னும் பின்னும் அவனை பாதுகாத்துட்டு இருக்காரு. யாருனாலும் அவன் ஒண்ணு செய்ய முடியாது. ஜெய் ஸ்ரீ கோரங்க மகாபிரபு கி, ஹரிநாம சங்கீர்த்தன் கி. அப்படி வந்து ஒரு பக்தன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது அவனுக்கு யாரும் யாருனாலும் அவனுக்கு கெடுதல் விளைவிக்க முடியாது. அப்படி அப்ப சொன்னார் மகாபிரபு. சரி, அப்படியே அந்த பக்தனுடைய உயிர் போவது என்றால் அவன் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லி உயிர் போனாலும் அவன் வைகுண்டத்துக்கு தான் போவான், நஷ்டம் இல்லை. ஒருத்தன் வந்து அவன் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது அவன் உயிர் பிரியுதுன்னு அவன் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கும். அதனால நீங்க அப்படிதான் நம்ம இறந்து போகணும் இருந்தா அது வந்து நஷ்டம் ஒன்றும் கிடையாது, இந்த உடலை விட்டு வந்து அந்த பக்தன் வைகுண்டத்துக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி திரும்பவும் உரத்த குரல் அவங்க எல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஒரு வழியா வந்து சேர்ந்துருவாங்க கரையில வந்து சைத்தன்யா அப்படிய கருணையினால அவங்க தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரித்து அவங்களோட பயமெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமாக கரைக்கு வந்து சேர்ந்துருவாங்க. கரையில் வந்த என்ன அந்த கரையில் இன்னொரு டாக்ஸ் கலெக்டர் இருப்பார், ஒரு வரி வசூல் பண்ணுறவர். அவர் என்ன பண்ணுவார், சைத்தன்யமாக அவர் பார்த்தோன்னே அவர் அப்படி மயங்கி போடுவார். அவ்வளோ ஒரு அழகு சைத்தன்யமாக அப்புறம் இந்த தங்கத்தை உருக்கி ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த கலர், அவர் உருக்கிய பொன் நிறத்தில் இருப்பார். கண்ணெல்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சிருக்கும், கையெல்லாம் முழங்கால் வரை நீண்டிருக்கும், அவ்வளோ ஒரு தேஜஸ். பார்த்தோன்னே இந்த வரி வசூல் பண்ணுறவனுக்கு பயங்கர ஈர்ப்பாயிடும். பார்த்து நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரு சன்னியாசி இப்படி போயிட்டு இருக்கேங்க. சரி நீங்க போங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு பார்த்து விட்டுடுவாரு. இவங்க நாலு பேரும் பிடிச்சி வச்சிருவாரு, நீங்க போக கூடாது உட்காருங்க. சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி போயிடுவாரு. இவங்களுக்கெல்லாம் ஸ்வரூப் தாம இவங்க முகுந்தத்தில் அனுப்பாங்க, ஒருவேளை மகாபிரபு விட்டுட்டு போயிடுவாரோ. அப்ப நித்தியான சொல்ல இல்ல, மகாபிரபு விட்டுட்டு போக மாட்டாரு. அங்க போய் ஒரு மரத்துக்கடியில மகாபிரபு உட்காந்துட்டு இருப்பாரு, அப்படியே பார்ப்பாரு அங்கிருந்து. அப்படி அந்த ஓர கண்ணால பார்த்தோடனே அவன் வந்து இவங்ககிட்ட கேட்பான், அந்த டாக்ஸ் கலெக்டர், அவர் யாரு? அவர் தான் எங்களுக்கு ரொம்ப எங்களை வழிநடத்தக்கூடிய அவர் தான், அவர் தான் எங்களுடைய பகவான். அவர் வந்து அப்படியெல்லாம் சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே சைத்தன்யமா போ, நீங்க அவர் கூட வந்தவங்களா, அப்ப நீங்களும் போங்கணும். எந்திரிச்சு வந்து சைத்தன்யமாபுரம் அவனையும் ஆலிங்கன் தன்னுடைய பக்தர்களை விழிவிச்ச உடனே சைத்தன்யமாபுரம் ரொம்ப சந்தோஷத்துல, இவன் பக்தனுக்கு சேவை பண்ணிட்டான், இவனுக்கு ஏதாவது ஒன்னு கொடுக்கணும்னா அவனுக்கு வாழ்க்கையில உயர்ந்ததை ஒண்ணு கொடுக்கணும்னு அப்படியே அவன் ஆலிங்கனம் செய்திருவார். அவனுக்கு அவ்வளவுதான், அவனும் ரெண்டு கையும் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அந்த டாக்ஸ் கலெக்டருக்கும் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை கொடுத்தார் இந்த வரி வசூல் பண்றவன். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அப்படியே தன்னுடைய சகாக்களோட வரார். வரும்போது புவனேஸ்வர் வந்து அடைந்தார். புவனேஸ்வர் பற்றி பத்மபுராணத்தில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கு, நம்ம சுருக்கமாக மட்டும் தெரிஞ்சுக்கலாம். முன்ன வாரணாசியில வந்து சிவபெருமானுடைய ஸ்தலம், அவர் அங்கதான் வாரணாசியில்தான் ராஜ்யம், சிவபெருமான் அங்கதான் இருக்கார், எப்பவுமே வாரணாசியில இருக்கார். அப்போ அவருடைய பக்தன் காசிராஜன் சிவபெருமானை சந்தோஷப்படுத்தி அவன் அந்த இடத்துல சிவபெருமானுடைய கருணையால அவன் வாரணாசிக்கு சக்கரவர்த்தியா இருக்கார் காசிராஜ். ஒரு நாள் அவனுக்கு கிருஷ்ணர் மேல பகைமை. அப்ப திரும்பவும் அவன் சிவபெருமானை குறித்து தவம் செய்து அவன் சொன்னான், நான் கிருஷ்ணர் கூட சண்டை போடப்படுறேன், நீங்க எனக்கு உதவி செய்ய வரணும்னு சிவபெருமான்ட்ட வந்து சிவபெருமான் கேட்டார், உங்க என்னப்பா வர வேணும், நான் கிருஷ்ணர் கூட சண்டை போறேன், நீங்க வாங்க அப்படின்னு. சிவபான் வந்துதா வேணேன், இவன் சொன்னாலும் கேட்க போறதில்ல, சரி வரேன் ஓ நீ போ நானும் வரேன்னு சொல்லி சிவபெருமான வந்துடுவேன். அப்போ கிருஷ்ணர் கூட கிருஷ்ணருக்கு எதிராக காசிராஜன் வந்து பயங்கரமா யுத்தம் செய்வான். கிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தை அனுப்பிச்சு அவன் காசியை எரிச்சு சாம்பலாக்கிடுவார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, அவனையும் கொன்னுடுவார். அதுக்கப்புறம் அந்த சுதர்சன் நேரம் சிவபெருமான் நோக்கிதான் வரும். சிவபெருமான் என்ன பண்ண தெரியாம தன்னுடைய பசுபதி ஆஸ்திரம் வச்சிருப்பாரு, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது, பிரளய காலத்துல யூஸ் பண்ணக்கூடியது, அதை எடுத்து விடுவார் சுதர்சனுக்கு முன்னாடி. அது நேரம் வந்து சல்யூட் அடிச்சிடும், எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவர் தான் கூட்டாங்க, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. பசுபதி ஆஸ்திரம் வந்து சுதர்சன்ட்ட பிரேயர் பண்ணும், எனக்கு தெரியாதுங்க, நான் உண்மை எனக்கு நான் காரணமா நான் அம்புதான் எய்தவர் அங்க இருக்கிறாரு, என்ன விட்டுடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னுடைய தவறை உணர்ந்து பகவான்ட்ட வந்து பிரார்த்தனை செய்வார், பகவானே நான் அவனுக்கு வர வாக்கு கொடுத்துட்டே வரேன்னு, அவனை என்ன செய்யறது, என்னுடைய பக்தர்கள்லாம் இப்படித்தான் இருக்கிறாங்க, நான் என்ன பண்றது. அப்ப பகவான் சொல்லுவார், இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமாலாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் அந்த அந்த நிலையில சிவபெருமான் வந்து ஆக்சுவலி உண்மையில பார்த்தா சிவபெருமான் ரொம்ப உன்னதமானவர், அவர் பகவான்கிட்ட தன் தான் வந்து பகவானுக்கு பணிந்து போகிறதுல ஒரு நாளும் அவர் வந்து வெட்டப்படவோ கோவப்படவோ மாட்டார், அவர் ரொம்ப பகவானிடத்துல தோற்றதை பெருமையாக தான் நினைப்பார். அவர் சொன்னார், பகவானே நான் உங்களுக்கு அபராதம் செய்துட்டேன், இதுக்கு நான் என்ன பிராய்ச்சிட்டு என்ன செய்யறது, இதுக்கு நான் எங்க போவேன் இப்போ. சொல்லுவார் பகவான், நான் சீக்கிரமாவே பூரியில புருஷோத்தம கஷேத்திரத்துல லீலை செய்ய போறேன், நீ அங்கேயே பக்கத்துல இருந்துக்கோ. அப்பதான் சிவபெருமான் வந்து புவனேஸ்வருக்கு வந்தார். சிவபெருமானும் பார்வதேவியும் புவனேஸ்வரில் வந்திருப்பான். இப்போ சைத்தன்ய மகாபிரபு புவனேஸ்வர் டவுனுக்குள்ளே வர்றாரு. அவர் வரும்போது அவருடைய சகாக்களோட வரும்போது ஆயிரக்கணக்கான பேர் சைத்தன்ய மகாபிரபு தர்சனம் பண்ணாங்க. அவருடைய வாயிலிருந்து வந்த நாம சங்கீர்த்தனை கேட்டு எல்லாருமா ஹரிநாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தாங்க. புவனேஸ்வரில் ஓரொரு நகரங்களையும் கிராமங்களையும் ஓரொரு சந்துக்களையும் குழந்தைகள்லேருந்து பெரியோர் வரைக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி மகாமந்திரத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபு தர்சனம் பண்ணாங்க. சைத்தன்ய மகாபிரபு சிவபெருமான தர்சனம் பண்ணி அவருக்கு தர்சனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே கிளம்பி வரார். வரும்போது வர வழிதான் இந்த அற்புதமான ஒரு லீலை நடக்கும். அனைவரும் நாளைக்கு அந்த இடத்துக்கு போறோம்னு நினைக்கிறேன், தண்டபங்கா இன்னைக்கு போறோம் இல்லையா, ஓகே அப்ப அது கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வர வழியில கமல்பூர்னு ஒரு இடம், இங்க இருந்து கொஞ்சம் பக்கம் தான், ரொம்ப தூரம் இல்லை. அந்த கமல்பூர்ல ஒரு அழகான நதி ஓடின் இருக்கு, அதுக்கு வந்து பாகி நதியின் பேர். பாகி நதி வந்து கமல்பூர்ல இருக்கு. அங்க சிவபெருமான சேத்திரமும் கூட ஒன்று இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு அங்க வந்த உடனே ரொம்ப பரவசத்துல ரொம்ப சந்தோஷமாய் அங்க வந்து பாகி நதி அந்த கரையில் உள்ள ஜனங்கள்லாம் அவரை பார்த்தாங்க. சைத்தன்யமா அவர் பார்த்தோன்னே அவங்களையும் உற்சாகப்படுத்துற மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அவங்களையும் ஹரிநாமத்தை சொல்ல வச்சார். எல்லாருமா ரெண்டு கையும் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே இப்படி மந்திரத்தை எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்க வச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தண்டத்தை எடுத்து சன்னியாச தண்டத்தை எடுத்து நித்யானந்த பிரபு இடத்துல கொடுத்தார். நித்யானந்த பிரபு கொடுத்துட்டு கங்கை அந்த பாகி நதியில் குளிக்க போயிடுவார். நித்யானந்த பிரபு தண்டத்தில் பேசுவார், தண்டத்தை வாங்கிட்டு, நான் வந்து என்னுடைய பகவானை என்னுடைய மனதை சுமந்துட்டு இருக்கேன், அவர் தான் என்னுடைய உயிர் ஆத்மா எல்லாம், நான் அவரை சுமந்துட்டு இருக்கேன், உன்னை அவர் சுமக்கணுமா அப்படின்னு தண்டத்திட்டு கேட்பார். அவரை வந்து அந்த பகவானை வந்து எப்போதும் நான் என்னுடைய மனதில் சுமந்துக்கிட்டு இருக்கேன், அவர் என்ன சுமந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கோபத்தில் மூணு பீஸா உடச்சிருவார். உடச்சு நதியில் போட்டுருவார், நதியில் போட்டுட்டு பேசாம இருந்துருவார். கழிச்சு சைத்தன்யமா குளிச்சுட்டு எல்லாம் வந்து எல்லாம் ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு அப்படி வரும்போது அப்பா சைத்தன்யமா மறந்துடுவார். அவரும் நடந்து வந்துட்டு இருப்பாரு. கொஞ்சம் தூரம் அப்படியே வரும்போது அத்தர்னாலான்னு ஒரு இடம் வரும், அது இன்னைக்கு போறோம். அத்தர்னால நாளைக்கு போறோம், நாளானிக்கு போறோம். அத்தர்னாலங்கிறது ஒரு 18 வளைவுகள் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், ஆட்சி மாதிரி இருக்கும் அந்த இடம். ஓகே, இங்க பக்கத்துல தான் இருக்கு, இங்க கொஞ்சம் ரொம்ப பக்கம் தான் அது. அந்த அத்தர்னாலங்கிற இடத்துல வந்தோடனே சைத்தன்யமாவும் ஞாபகம் வந்துடும், என்னோட தண்டம் எங்கன்னு கேட்பாரு நித்யானந்த பிரபுட்ட. நித்யானந்த பிரபு, நான் தண்டம் கொடுத்தேன் அது எங்கே பாரு. மகாபிரபு, அது என்ன ஆயிடுச்சு தெரியுமா, நீங்க ரொம்ப கீர்த்தனத்துல உற்சாகத்துல பகவானுடைய ஸ்மரணத்துல பிரேமத்துல இருந்து என் மேல விழுந்துட்டீங்க, நான் அந்த தண்டத்து மேல விழுந்தேன், நம்ம ரெண்டு பேரும் விழுந்து தண்டை உடஞ்சு போச்சு. நீங்க கீர்த்தனம் பாடி குதிச்சு எம்எல் ஒழுக நம்ம ரெண்டு பேரும் தண்டத்து மேல ஒழுக தண்டை உடஞ்சு போச்சு என்ன ஆச்சு தெரியல என்றுவார். மகாபிரபுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம், வெளியில ஒரு கோபம். அதுக்கு மீனிங் இருக்கு, ஆச்சாரியர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. மகாபிரபு என்ன பண்ணுவார்னா, நித்யானந்தர் சொல்ல எனக்கு இருந்த ஒரே சொத்து அதுதான், என்னோட சன்னியாசம் தண்டத்தை எனக்கு சொத்து, அதுல எல்லா தேவர்களையும் குடிகொண்டு இருக்காங்க, அந்த தண்டத்தை இப்படி ஆக்கிட்டீங்களே, உங்க கூட வந்தாலும் நான் பூரியில சந்தோஷமா இருக்க முடியாது, நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போங்க, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன், நான் உங்க கூட வரமாட்டேன். அப்போ உங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கா, மகாபிரபு எவ்வளவு கோபம் ஆயிட்டாரு, நீங்க போங்கல நான் போறேன். அப்ப முகந்ததை சொல்லுவாரு, பகவானே நாங்க உங்களுக்கு முன்னாடி போக மாட்டேன், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்ட்டு அவரை முன்னாடி அனுப்பிச்சிருவாங்க. இப்ப சைத்தன்ய மகாபிரபு அப்படியே முன்னோக்கி வர்றாரு. அவர் வந்து அட்டர்னலாங்கிறது இங்கிருந்து பக்கத்துல இருக்கு, ஆனா மகாபிரபுடைய கண்ணுக்கு அங்கிருந்து ஜெகநாதருடைய அந்த நீல சக்கரத்தை பார்த்த உடனே அப்படியே பரவசத்துல ஓடி வர்றாரு. அவர் வரக்கூடிய ஓரொரு அடியும் வந்து அவருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த கிட்டத்தட்ட இதுக்கு அதுக்கு ஒரு 6 மைல் தூரம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 மைல் தூரம் அவருக்கு 6000 மைல் போல தெரிஞ்சுதான், கடக்கவே முடியாத அளவுக்கு அவருக்கு என்ன சொல்றேன்னா, இந்த சிஷ்யத்துல சொல்லுவார் இல்லையா, யுகாயுதம் நிமிஷேன சூன்யதா, சூன்யமாயிடுச்சு எனக்கு, இந்த ஒரு பல வருஷங்கள் ஆன மாதிரி ஆயிடுச்சு, உங்களை பார்க்காத ஒரு நிமிஷம் பல வருஷம் ஆயிடுச்சுன்னு. அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு ஒவ்வொரு மைலும் 1000 மைலா தெரிஞ்சதா, இப்ப வந்துடும் இப்ப வந்துடும், ரொம்ப ஆர்வமா அப்படியே பக்தி பரவசத்துல ஓடி வர்றாரு. இப்ப சந்தோஷமா வர்றாரு ஜெகநாதரை பாக்குறதுக்காக, அவருடைய ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி கோபிகள் எல்லாம் வந்து கிருஷ்ணரை பாக்குறதுக்கு எப்படி ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்துவாங்களோ, ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய நட்பு கிருஷ்ணருடைய அன்புக்காக எப்படி ஏங்குவாங்களோ, அந்த ஒரு பாவனையில சைத்தன்ய மகாபிரபு ஓடி வர்றாரு. உற்சாகமா ஓடி வந்து நேரா பூரி கோயில் கோயிலுக்குள்ள ஓடிடுறாரு. கோயிலுக்குள்ள போன உடனே ஜெகநாதரை பார்த்தோடனே அவருடைய சந்தோஷம் இன்னும் பல மடங்கு ரெட்டிப்பாயிடுச்சு, பல மடங்கு அதிகமாயிருச்சு. ஓடி போய் ஜெகநாதரை கட்டி ஆளுங்கிட பண்ணணும்னு போறாரு. அதுக்குள்ள அங்குள்ள அந்த காவலாளிகளை இது ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு ஒரு குச்சி எடுத்து வருவாங்க அடிக்கிறதுக்காக. ஆனா கிட்ட வந்து ஜெகநாதர் கிட்ட வந்தோடனே அவருக்கு தன்னுடைய உணர்ச்சிகளுடைய வெளிப்பாட்டினால, அவருடைய அந்த பக்தியினுடைய பிரேமத்தினால தன்னை கட்டுப்படிக்க முடியாது முடியாம அப்படியே சைத்தன்யமா மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்துருவார், மயங்கிய நிலையில் இருப்பார். அந்த சமயத்தில் தான் சைத்தன்ய மகாபுடைய கருணையினால அவருடைய காரணமற்ற கருணையில சர்வம் பட்டாச்சாரியர் அங்க வருவார். வந்த உடனே பாக்குறாரு, என்னடா அவர் இளம் சன்னியாசி இவ்வளவு அழகா இருக்கிறாரு, இவர் என்ன ஏன் இங்க இருக்காரு, என்ன ஆச்சு இருக்கு, கிட்ட வந்து பார்த்தா பேச்சு மூச்செல்லாம் ஒண்ணும் இல்ல, உடம்புல எந்த அசைவுகளும் கிடையாது, வயிறு அசைகிறதோ இல்ல மூச்சு காட்டுறோ எதுவுமே தெரியல, அவருக்கு மூச்சை அடைந்து ஒரு மரணம் சென்ற விஷயம் போல கிடக்கிறாரு. அப்போ சர்வம் பட்டாச்சாரியர் ஒரு சின்ன சந்தேகம் வந்தது, இவரோட உடல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு சாதாரணமான ஒரு நபர் மாதிரி தெரியல, ஒரு பரம பாகவதனுடைய உடல்ல என்ன ஒரு சிம்டம் எல்லாம் அறிகுறிகள் எல்லாம் இருக்குமோ அது இவர் உடல்ல தெரியுது. கொஞ்சம் ஒரு பஞ்சு எடுத்து கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லுவார், கொஞ்சம் பஞ்சு எடுத்துட்டு வந்து அவர் நாசியோட எடுத்து வாரத்தில் வைப்பார், லேசா அப்படி அசையும், புரிஞ்சுக்குவார் இவருக்கு இன்னும் சுவாசம் இருக்கு, உடனே அவர் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கூட்டின்னு போடுறார். எப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த லீலை வந்து சர்வம் பட்டாச்சாரிய வீட்டில் ஒரு பெரிய லீலை நடக்கும், அது நம்ம ஓகே. இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு லீலை வந்து நித்தியமானது போய்கிட்டே இருக்கும். இந்த தண்டபங்க லீலையில வந்து ஆச்சாரியர் நமக்கு என்ன அறிவுறுத்துறாங்கன்னா, பக்தி சித்தாந்த சிரஷ்டாக்கும் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. தண்டபங்க லீலையில வந்து ஏன் வந்து நித்தியான பிரபு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாச தண்டத்தை உடைச்சாரு, அதுக்கு காரணம் என்ன, அது முதல்ல பக்தி சித்தாந்த சிஷ்டாக்கர் என்ன சொல்றாருன்னா, மகாபிரபுடைய அனுமதியின் பேர்ல தான் நடந்துக்கிறார், ஏன்னா மகாபிரபு எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா இருக்கார், அவருடைய அனுமதி இல்லாமல் நித்யானந்த பிரபு ஒருபோதும் இந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டார். மகாபிரபு அனுமதிச்சதுனாலதான் நித்யானந்த பிரபு தண்டத்தை உடைச்சார். ஆக்சுவலி எப்படின்னா, சன்னியாசியில ரெண்டு வகையான சன்னியாசி இருக்காங்க, ஒருத்தர் வந்து வைஷ்ணவ சன்னியாசி, ஒன்று மாயாவாத சன்னியாசி. மாயாவாத சன்னியாசி ஏக தண்டம் ஒரே ஒரு தண்டத்தை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, வைஷ்ணவ சன்னியாசி திருதண்டம் மூணு தண்டம், அந்த தண்டத்துல மூணு பீஸ் இருக்கும், அது வந்து காயா வாச்சா மனசா, வார்த்தையினால உடலால மனதினால தன்னை வந்து பகவானுடைய சேவையில் அர்ப்பணிக்கிறதா வைஷ்ணவ சன்னியாசி. அந்த சன்னியாசியில கூட 4 கேட்டகரி இருக்காங்க, உடிச்சக்கா பகுத்தக்கா பரிவர்தாச்சாரியா அப்புறம் பரமஹம்சா. உடிச்சக்காங்கிறவங்க தான் தண்டம் வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க சன்னியாசத்துல ஆரம்ப நிலையில் உள்ளவங்க, பரமஹம்ச நிலையில் உள்ளவங்க தண்டமெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அப்ப நித்யானந்த பிரபு நினைச்சாரு அவரே பகவான், அவர் பரமஹம்சத்துக்கு மேல உள்ளவர், பரமஹம்சரே தண்டை வச்சுக்கூடாது, அப்ப அவர் எதுக்கு தண்டை வச்சுக்கணும். அதனால சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் ஸ்வயம் பகவான் நிரூபிக்கிறதுக்காக தான் முதல்ல வந்து அவர் ஏக தண்டம் வச்சுக்கூடாது, திரிதண்டம் தான் வச்சுக்கணும், மூணா உடச்சு போட்டார். ரெண்டாவது அவர் அது கூட வச்சுக்கூடாது, ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள், சுதந்திரமானவர், அவர் எதுக்கும் கட்டுப்பட்ட எந்த விதமான தர்மங்களுக்கும் ஆசிரம வர்ணங்களுக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது. அது உள்ளுக்குள்ள சைத்தன்யமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நித்யான பிரபு செய்தது. வெளி தோற்றத்தில் அவர் ஒரு சன்னியாச ஆசிரமத்தில் இருந்ததுனால தன்னுடைய வாழ்க்கையை மற்றவரும் பின்பற்றுவாங்கிறதுக்காக அந்த கோபத்தை வெளிப்படுத்தினார். உண்மையில சைத்திரமா அப்படி ஒவ்வொரு லீலையும் அதுதான் அர்த்தம். உள்ளுக்குள்ள அவங்க பக்தர் செய்யலாம் ஒரு சந்தோஷமாயிடும். ஆனா வெளியில வந்து அவர் ஒரு சன்னியாசிங்கிற விதத்துல வந்து என்ன பண்ணிடுவாரு, அவங்களை கோபிச்சுக்கிற மாதிரி நடந்துக்குவார். இப்போ நித்யானந்த பிரபு செய்ததுக்கு அவருக்கு வெளித்தோட்டத்திலாம் கோபம் கோபம் வந்த மாதிரி காமிச்சுட்டார். ஆனா உண்மையில சைத்திர மகாபிரபு ரொம்ப சந்தோஷமா அவர் செய்த செயல். எப்படி சைத்தன்ய மகாபிரபு சாட்சா ஸ்வயம் பகவான் பிரகடனம் செய்ததான் அந்த தண்ட பங்க லீலா. அன்றையிலேருந்து அந்த பாகி நதி வந்து தண்ட பங்க நதி அப்படின்னு அதுக்கு பேர். இப்பவும் அந்த ஊர்ல அதுக்கு தண்ட பங்க நதினு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ விசேஷமான லீலைகள்லாம் இங்கே நடந்த இடம். இப்போ இன்றைக்கி நம்ம அந்த இடங்களில் இருக்கோம். நம்ம மகாபிரபுட்ட பிரார்த்தனை செய்வோம். நித்யானந்த பிரபுட்ட நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே அன்பு ஏற்படணும். கிருஷ்ண உணவில் முன்னேற்றம் அடைந்து நம்மளும் நல்ல பக்தர்களாகி அவருடைய ஸ்மரணத்திலே இருக்கணும்னு நம்ம இங்கே பூரி தாமத்தில் பிரார்த்தனை செய்துக்கோம். ஹரே கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு, ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு. யாருக்கா ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்க. ஒப்பீனியன் ஏதாவது ஹரே கிருஷ்ணன்.